நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மீயரோடு நற்றாள் காசிநந்தி தேவர், நற்றாள் காசிநந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொர்வசமாதி அடைந்த நேருளம் யவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறியும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அந்த அனுபவம் மூலமாக எடுக்கும் அறிவுத்திறனை கூட்டும் சத்சங்கமாகவோ அமைகின்றது. இன்று நான்கு கேள்விகள் வந்திருக்கின்றன. ஆனால் சில கேள்விகள் பற்றி கூடுதல் நேரம் பேசலாம், சில கேள்விகள் குறுகிய நேரத்திலேயே பதில் காணக்கூடிய கேள்விகள். முதலாவது கேள்வி, ஒரு கிரியா சாதகரிடமிருந்து, நெடுநாள் சாதகரிடமிருந்து, இப்போது நாங்கள் சைவ சித்தாந்தத்தை படித்த பின் பதிஞானம் என்று ஒன்று உண்டு என்று அறிந்திருக்கின்றோம், அதுதான் இறுதி நிலை என்று. இதுவரை ஞானம் என்பது இறுதி நிலை அல்லது சமாதி நிலை என்று நினைத்திருந்தேன். இப்போது பதிஞானம்தான் இறுதி நிலை, அதை தரக்கூடியவன் இறைவன் பரம்பொருள் என்றும் அறிந்திருக்கின்றேன். இப்போது என்னுடைய கேள்வி ஐயா, கிரியா யோகத்தில் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் எவ்வாறு எங்களை அந்த நிலைக்கு கொண்டு செல்வார் என்று ஒரு கேள்வி எழுந்துள்ளது. நாங்கள் யோகத்தை செய்கின்றோம் தெரிகின்றது, யோக சாதனை செய்கின்றோம், ஆனால் அந்த பதிஞான நிலையை எவ்வாறு அவரால் எங்களை கொன்று சென்று விட முடியும் என்பது என்னுடைய கேள்வி. அதற்கு இந்த அன்பருக்கு நான் சொல்வது, பாபாஜி அவர்களே தன்னுடைய தெய்வீக குரல் புத்தகத்தில் எல்லா தொல்லைகளையும் நீக்கும் சிறப்பு திறவுகோல் என்ற பகுதியில் தன்னுடைய நிலையை அவர் கொடுத்திருக்கின்றார். பரம்பொருளின் நிலையுடன் தன்னுடைய பணி என்னவென்று அவர் சொன்னதையே, புத்தகத்தில் பிரசுரித்ததையே இங்கு சிறு விளக்கமாக சொல்லிவிடுகின்றேன். அதாவது அவர் சொல்கின்றார், கடவுளும் திருவருளும் ஒன்று, பாபாஜியின் கூற்று. அது உண்மை, நாங்கள் சைவ சித்தாந்தத்திலும் படித்திருக்கின்றோம். அடுத்ததாக சொல்கின்றார், கடவுளும் சத்குருவும் ஒன்று. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். அதாவது சத்குரு கடவுளிடமிருந்து வந்த ஒரு குரு, கடவுளிடமிருந்து குருவாக வந்தவர்தான் சத்குரு என்பதை நாங்கள் ஏற்க வேண்டும், சாதகர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பாபாஜி கூறுகின்றார். அதனுடைய விளக்கம் என்னென்றும் கொடுக்கின்றார். குருமார்கள் சத்குரு தன்னுடைய நிலையை இறைவனின் திருவருளில் இருந்துதான் தன்னுடைய நிலை தனக்கு கிடைத்தது என்று சொல்கின்றார். ஆகவே சைவ சித்தாந்தத்திலும் நாங்கள் பார்க்கின்றோம், கடவுள் அவன் எட்டாத நிலையில் இருக்கின்றான். அவனுடைய திருவருள்தான் எங்களுக்கெல்லாம் கீழே வந்து எல்லா விடயத்தையும் செய்கின்றது. ஆகவே அந்த திருவருளில் இருந்து வந்ததுதான் சத்குரு கிரியா பாபாஜி. அவர் தன்னுடைய நிலையை யோகத்தின் மூலம் எடுத்து சொரூப சமாதி அடைந்தார். ஆனால் அந்த திருவருளின் கீழ் இருக்கின்றார் அவர், கடவுளுடன் இருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். கடவுளுடன் எப்படி இருக்கின்றார்? திருவருள் நிலையில் இருக்கின்றார் என்று பாபாஜி அதை சூட்சுமமாக அந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கின்றார். இப்போது படிக்கும் போது அவையெல்லாம் துளங்குகின்றது. ஆகவே திருவருளில் இருந்து வந்தவர்தான் பாபாஜி. கடவுள் என்பது எட்டாத நிலை, சொரூப நிலை. திருவருள் என்பது தடத்த நிலை. அந்த தடத்த நிலையில் இருந்து அந்த நிலைக்கு ஈடாக இருப்பவர் சத்குரு. அதற்கு கீழ் நிலையில் இருப்பவர்கள் ஆன்மாவாகிய நாங்கள். ஆகவே சத்குரு என்பவரை நாங்கள் இப்போது சிந்தித்து பார்த்தால், பாபாஜியின் தெய்வீய குரலில் அவர் தந்த விளக்கத்துடனும், சத்குரு என்பவர் எங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கின்றார் என்பது நாங்கள் சொல்லளவில் உழவினாலும் பேசினாலும் அவருடைய புத்தகத்திலும் அது சூட்சுமமாக தரப்பட்டிருக்கின்றது அந்த விடயம். ஆகவே அவர் எங்களுக்கு ஒரு ஏணிப்படியாக இருக்கின்றார். யோகம் என்பது ஏணிப்படி, ஆன்மாவையும் இறைவனையும் சேர்ப்பது என்பது அருளாளர்களின் வாக்கு. ஆனால் அதற்கு மேலாக ஒரு படி எங்களுடைய கிரியா யோகா சத்குரு கிரியா யோகத்திற்கு கிரியா யோகத்தை படைத்து அதன் வழி தன்னை ஆன்மாவுக்கும் கிரியா சாதகர்களாகிய ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் இடையில் ஒரு பாலமாக இருந்து செயல்படுகின்றார். ஆகவே அவருடைய தன்னுடைய நிலையை அந்த தெய்வீய எல்லா தொல்லைகளையும் நீக்கும் சிறப்பு திறவுகோலில் கொடுத்திருக்கின்றார். அவருடைய நிலை அவர் ஆத்மாவுடன் இருந்தும் செயல்படுகின்றார், இறைவனுடன் இருந்தும் செயல்படுகின்றார். ஏனென்றால் அவர் திருவருளில் இருக்கின்றார். இதை நாங்கள் ஏற்க வேண்டும். அவர் சாதாரண குருதானே என்று அவரை விட்டுவிடக்கூடாது. குருமார்கள் எல்லோருமே திருவருளில் இருந்து வந்தவர்கள், அதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன்தான் குரு வடிவெடுத்து வருகின்றான் என்பது உண்மை. ஆனால் இறைவன் என்ற சொரூப நிலையில் இருந்து குரு வடிவம் எடுத்து வரவில்லை. அவன் தன்னுடைய திருவருள் தடத்த நிலையில் இருந்து அந்த குரு வடிவம் எடுக்கின்றான் என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும். அந்த குரு வடிவத்தில் தான் வந்தவர் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு பாபாஜி அவர்கள் எங்களை இந்த பதி ஞானத்தை அடைவதற்கு என்ன மாதிரி உதவி செய்வார் என்பதற்கு இதுதான் விளக்கம். அது பாபாஜியே கொடுத்திருக்கின்றார். இவையெல்லாம் எங்களுக்கு முதல் துளங்கவில்லை. அது சூட்சுமமாக கூறப்பட்ட விடயம் என்றபடியால், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து எங்களிடம் இல்லாதபடியால் அது விளங்கவில்லை. இப்போது பூரணமாக விளங்குகின்றது. சைவ சித்தாந்தத்தில் சொன்னதுதான் கிரியா யோகத்தில் உண்டு. இதை சொல்லளவில் சிறிது சிறிதாக சொல்லிக்கொண்டு வருகின்றோம். யோகி ராமையா அவர்கள் சொன்ன சொல்லு முற்றிலும் முற்றிலும் உண்மை. ஆனால் அதை நாங்கள் அறிய வேண்டுமென்றால் எங்களுடைய நிலையை நாங்கள் சிறிது உயர்த்த வேண்டும். சாதனை மூலமாக உயர்த்துகின்றோம் கிரியா யோகா பயிற்சியில். ஆனால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலும் நாங்கள் உயர வேண்டும். அதனால்தான் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் எங்களுக்கு இந்த அருளை செய்து கொண்டிருக்கின்றார் என்பது என்னுடைய திடமான நம்பிக்கை. அதை நீங்கள் நம்பலாம் இல்லாமல் விடலாம். ஆகவே அவர் எங்கள் எல்லோருக்கும் சிறிய அறிவு விளக்கத்தை கொடுக்கின்றார். ஏனென்றால் அவருடைய புத்தகம் பிரசுரித்து 50 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டன. இப்போதுதானே புரிகின்றது அவர் என்ன அந்த சில விடயத்தை அந்த தெய்வீய குரலில் கொடுத்திருக்கின்றார் என்பதற்குரிய விளக்கம் இப்போதுதானே விளங்குகின்றது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய புதன்கிழமை சத்சங்கத்தில் நாங்கள் ஒவ்வொரு பக்கத்தையும் எடுத்து வாசிக்கும் போது எல்லோருடைய முகங்களும் பிரகாசமாக இருக்கின்றன. சத்சங்கத்தில் நேரடியாக இருப்பவர்கள். ஏனென்றால் எல்லாம் ஏதோ கையை கட்டிய விடயங்களாக இருக்கின்றதே, இதை தவற விட்டு விட்டோமே என்ற ஒரு ஓக்கத்தில் இருக்கின்றார்கள். இன்னும் விடவில்லை, இன்னும் தவறவில்லை, அதன் வழி நாங்கள் நிற்க வேண்டும். ஆகவே இந்த சத்குருவானவர் எங்களுக்கு இடையில் ஆன்மாவுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருப்பதால், அவர் ஆன்மா ஆகிய எங்களுடனும் தொடர்பில் இருக்கின்றார், கடவுளுடனும் தொடர்பில் இருக்கின்றார். ஆகவே சத்குருவுக்குத்தான் தெரியும் எங்களுடைய நிலையும் கடவுளுடைய நிலையும், எங்களுக்கு தெரியாது. இங்கு கடவுள் என்று சொல்வது சொரூப நிலையில் இருக்கும் கடவுள். ஏனென்றால் சத்குருவும் கடவுள்தான், சிவனின் குழந்தை தான், ஆனால் தடத்த நிலையில். ஆகவே அப்படியான சத்குரு எங்களுக்கு இந்த பிறப்பில் கிடைத்திருக்கின்றது மிகவும் அரிது. இதை பல முறை சொல்லி இருக்கின்றோம், இப்போது சிறிய விளக்கத்துடன் சொல்கின்றோம். இந்த அன்பருடைய கேள்வியால் நான் அந்த விளக்கத்தை தேடி கண்டுபிடித்தேன். நிச்சயமாக அது இந்த புத்தகத்தில் எங்கேயோ இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும், ஆனால் எந்த வடிவில் இருக்கின்றது என்பது தெரியவில்லை. ஆனால் அதை பிடித்தேன் ராத்திரி. எவ்வளவு அபூர்வமாக இருக்கின்றது! சைவ சித்தாந்தத்தில் சொன்னது அது அப்படியே தத்துரூபமாக இருக்கின்றது பாபாஜியின் தெய்வீக குரலில். இதுதான் உண்மை. கடவுளும் திருவருளும் ஒன்று, கடவுளும் சத்குரு பாபாஜியும் ஒன்று. கடவுள் என்பது எட்டாத நிலை சொரூப நிலை, திருவருளும் பாபாஜியும் ஒன்று. இதை ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கல்குலேஷன் மாதிரியே நீங்கள் போடலாம். கடவுள் திருவருளுக்கு சமன், கடவுள் பாபாஜிக்கு சமன், ஆகவே திருவருளும் பாபாஜியும் சமன். எவ்வளவு அற்புதம்! ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு பாபாஜியில் நம்பிக்கை வையுங்கள். அதை பாபாஜி அந்த சொல்லையும் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கின்றார். நீங்கள் ஒப்புக்கொள்ளா வரைக்கும் சத்குருதான் கடவுள், இருவரும் ஒன்றே என்று ஒப்புக்கொள்ளாத வரைக்கும் உங்களுடைய சாதனையில் வெற்றி இல்லை என்று சொல்கின்றார் பாபாஜி. ஆகவே சிந்தியுங்கள், மனதார இல்லை முக்கரணங்களாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இன்று இந்த அன்பருடைய கேள்வியை வைத்து, சந்தேகத்தில் உங்களுடைய சாதனைகளை செய்யாது, வெற்றிகரமாக செய்யுங்கள். எப்படியெல்லாம் நாங்கள் கிரியா யோகத்தில் வந்திருந்தோமோ, இப்போது அந்த யோகத்திலிருந்து பாபாஜி பரம்பொருளை இணைத்து விட்டார். மிஞ்சியது நாங்கள் செய்ய வேண்டிய சாதனையும் அவரை கடவுளாக ஏற்று அந்த பதிஞான கடவுளின் அருளை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று இந்த அன்பருடைய கேள்விக்கு பதில் சொல்கின்றேன். இதே அன்பர் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கின்றார். நிச்சயமாக இவருடைய வயது முதிர்ந்த அன்பர்தான் சாதகர். அதாவது என்னுடைய காலத்தை வீணடித்து விட்டேன். அது அவருடைய இரண்டாவது கேள்வி. நல்லவற்றை செய்ய வேண்டும் என்றெல்லாம் இப்போது சைவ சித்தாந்தத்தில் படிக்கின்றேன். பாபாஜி கூட தொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அது என்னுடைய இள வயதில் அல்லது நடு வயதில் நான் அதில் கவனம் செலுத்தவில்லை. என்னுடைய உலகியலிலேயே இருந்து கிரியா யோகத்தில் இருந்திருக்கின்றேன். ஆனால் சாதனையை மாத்திரம்தான் செய்தேனே தவிர என்னை நான் ஒழுக்கப்படுத்தவில்லை. ஆனால் இப்போதுதான் தெரிகின்றது, என்னுடைய உடல்நிலை இந்த மூன்று நிலைகளையும் தட்டி இருக்கின்றது. நரை, திரை அதாவது மூப்பு, மற்றது பிணி அதாவது நோய். இந்த மூன்றும் தான் எங்களுடைய உடலை சூழக்கூடியது. இது எதை சூழுகின்றது? உடலை மாத்திரம் சூழுகின்றது, ஆன்மாவை அல்ல. ஆகவே நான் இப்போது அந்த நிலையில் இருக்கின்றேன். அவருடைய இரண்டாவது கேள்வி இது. முதல் பாபாஜியை பற்றி உண்மையா, செய்வது சரியா, சைவ சித்தாந்தன் சொன்னது உண்மையா என்ற ஒரு வினா எழுந்திருக்கின்றது அவருக்கு. இப்போது இரண்டாவது வினா, வெற்றியெல்லாம் சைவ சித்தாந்தத்தில் கிரியா யோகத்தில் அறிந்தாலும் தான் அதை முறையாக செயல்படவில்லை தன்னுடைய இள வயதில் ஓ நடு வயதில். இப்போது இந்த நரை, திரை, பிணி மூன்றும் பீடித்த பின் என்ன செய்யலாம் என்று அவருடைய கேள்வி. அதை நான் கொஞ்சம் விவரித்து உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் இந்த கேள்வியை. அது இன்னும் நான் அந்த அன்பருக்கு சொல்லக்கூடிய விடயம் என்னுடைய அனுபவத்தில் இருந்து இன்னும் பிந்தவில்லை. உங்களுடைய உடல் மண்ணுக்குள்ளோ எரிந்து சாம்பலாகும் வரை உடலில் உங்களுக்கு தேவையான அளவு எனர்ஜி என்று சொல்லுவோம், அந்த விடயம் இல்லாவிட்டாலும் கிரியாயோகா பயிற்சியானது தூள சூட்சும காரண உடல்களுக்கான பயிற்சி. தூலம்தான் பிரச்சனை, ஏனென்றால் தள்ளாடி விட்டது. ஆனால் மற்ற இரண்டு பயிற்சிகளுக்கும் நிச்சயமாக உடல் தேவை. ஆரோக்கியமாக இருந்தால் மிகவும் விரைவாக இருக்கும். ஆனால் ஆரோக்கியம் குன்றினாலும் அதை செய்ய முடியாது என்பது இல்லை. சூட்சும பயிற்சிகள் காரண தேக பயிற்சி, அதை செய்யுங்கள். உங்களுடைய காலம் முடிந்து விட்டது என்று அவர் போட்டிருக்கின்றார். தனக்கு இறப்பதை என்று ஜோதிச்சாலும் பயமாக இருக்கின்றது என்றும் ஒரு வடசனம் போட்டிருக்கின்றார் அவருடைய எழுத்தில். நிச்சயமாக பயம் இருக்கும். பயத்தை வெல்ல வேண்டும் என்றுதான் பாபாஜி சொல்கின்றார். அதை ஒரு புறம் விடுவோம், அது இங்கு பெரிய கேள்வி அல்ல. இனி இருக்கும் காலத்தில் தான் என்ன செய்யலாம் என்பதுதான் அவருடைய மெயின் கேள்வி. வயதை பற்றி சிந்தியாது செய்யக்கூடியதுகளை செய்யுங்கள். அன்பு, தொண்டு, இவை எல்லாத்துக்கும் வயது தேவையில்லை. செய்யுங்கள். இறுதியில் பெட்டிக்குள் செல்லும் வரைக்கும் செய்யுங்கள். சாதனையிலும் செய்யக்கூடியதை செய்யுங்கள். இன்னும் முடியவில்லை. அதற்கு மேலாக இது ரெண்டிலும்தான் உங்களுக்கு இஷ்டமில்லை என்றாலும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை கேட்டு சிந்தியுங்கள். அது நிச்சயமாக உங்களுடைய சூட்சும உடலுடன் அடுத்த பிறப்புகளுக்கு செல்லக்கூடியது. அதனால்தான் பாபாஜியின் பயிற்சி தூள உடலை விட மற்றைய நான்கு உடலுக்குரிய பயிற்சிகளும் ஆன்மாவுடன் ஒவ்வொரு பிறப்பிற்கும் செல்லும் என்று பாபாஜி கூறியிருக்கின்றார். ஆகவே சாதகரே, தளர விடாதீர்கள். முதலாவது கேள்வியின்படி பாபாஜியில் நம்பிக்கை வையுங்கள். அவர் உங்களை சரியான இடத்துக்கு உயர்த்திச் செல்கின்றார். ஏனென்றால் அவர் கடவுளுடனும் எங்களுடனும் தொடர்பில் இருக்கின்றார். இரண்டாவது, அவருடைய பயிற்சியை தவற விட்டுவிட்டேன், தங்க விதிகளை விட்டுவிட்டேன், சாதனையை விட்டுவிட்டேன் என்று இறுதி நாளை யோசிச்சு மரண பயத்தை யோசிச்சு கொண்டிருக்காது. உடல் ஆரோக்கியம் இல்லாவிட்டாலும் செய்யக்கூடியவற்றை செய்யுங்கள். சைவ சித்தாந்த அறிவை முடிந்த அளவு கேளுங்கள், படியுங்கள். சத்குரு கிரியா பாபாஜியின் தெய்வீக குரலை அதன்பின் பாருங்கள். எல்லா விளக்கமும் அங்கு உண்டு. நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. அடுத்த கேள்வி ஒன்று வந்திருக்கின்றது மற்ற அன்பரிடமிருந்து. அவர் என்ன கேட்கின்றார் என்றால், இந்த சைவ சித்தாந்த வகுப்பு நடத்துகிறீர்கள் ஐயா ஞாயிற்றுக்கிழமைகளில், இதை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஒரு சிறிய உதவி தேவை உங்களிடமிருந்து. இதை எப்படி சிந்திப்பது, இதை இதிலிருந்து எப்படி தெளிவது என்று வழிவகையை கூறுவீர்களா? முதலாவது, நாங்கள் சைவ சித்தாந்த வகுப்புகளை நடத்தவில்லை. இது மிகவும் முக்கியமானது. சைவ சித்தாந்தம் என்றது கடல். இங்கு நாங்கள் செய்வது இந்த சத்சங்கத்தில், ஓ நான் செய்வது பாபாஜியின் அருளுடன், பரம்பொருளின் அருளுடன். இந்த கிரியா யோகத்துக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் ஏதாவது தொடர்புண்டா? ஏனென்றால் யோகியார் அதை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். அந்த தொடர்பை பற்றி நாங்கள் அறியோம், இருக்கின்றது என்று தெரிகின்றது. அதை எடுக்கின்றேன், முடிந்தளவு எடுக்கின்றேன் பேராசிரியருடைய உதவியுடன். அதை விளக்குகின்றேன், விளங்குகின்றேன். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை அவ்வளவுதான். அதிலிருந்து கிரியா யோகத்துடன் ஏதாவது தொடர்புகள் இருந்தால் அதை மனமாற பாபாஜியின் ஆசியுடன் உங்களுக்கு கூறுகின்றேன். அவ்வளவுதான் நான் செய்வது. இது சைவ சித்தாந்த வகுப்பு அல்ல. ஆனால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறிகின்றோம். வகுப்பு மாதிரி, இது பேராசிரியருடைய வகுப்பு அல்ல. ஆனால் அவருடைய துணையுடன் அந்த கருத்துக்களை அறிகின்றோம். அந்த கருத்துக்களை என்னால் முடிந்தளவு கிரியா யோகத்திலெங்கும் இருக்கின்றதா என்று பாபாஜியின் புத்தகத்தை தேடுகின்றேன். வாழ்நாள் முழுக்க இருப்பதை காண்கின்றேன், சந்தோஷப்படுகின்றேன், எடுக்கின்றேன், கொடுக்கின்றேன். இது எல்லாம் பாபாயின் அருளுடனே தவிர என்னுடைய விடயம் இல்லை. ஒரு முயற்சி தான் என்னுடைய வீடு விடயம். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்குரிய பதில் என்ன மாதிரி இதை சிந்திப்பது தெளிவது. முதலாவது, சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் படிப்பவை எல்லாம் இரண்டு இடத்தில் உபயோகப்படுகின்றது என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை பலமுறை சிந்தித்து விட்டோம். ஒன்று வாழ்க்கை, மற்றது பதிஞானம். இரண்டையும் சிந்தித்து பார்க்கும்போது பதிஞானத்தை பற்றி சாதகர்களாகிய எங்களுக்கு பெரிய விடயம் ஒன்றும் தெரியாது. அப்படி ஒன்று இருக்கின்றது என்பதுதான் இப்போது தெரியும். அது கேட்டல் மூலம். அதை பற்றி சிந்திக்கவோ தெளியவோ எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் அருளாளர்கள் இல்லை. ஆனால் அப்படி ஒன்று இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு அதை நோக்கி பாபாஜியின் அருளுடன் பயணிக்கின்றோம். ஆனால் இந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள் வாழ்க்கைக்கு முக்கியமானது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அருளாளர்களால். அங்குதான் நீங்கள் சிந்திக்க வேண்டும், தெரிய வேண்டும். அதுவும் மிகவும் சுலபம். ஆனால் நீங்கள் அதை செய்வதில்லை. என்ன சுலபம்? நாங்கள் கேட்டவற்றை சிந்திப்பதற்கு எங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்த வேண்டும். வாழ்க்கையில் செய்யும் ஒவ்வொரு விடயத்திலும் உள்நோக்கி போய் பார்க்க வேண்டும். எவ்வாறு இந்த விடயம் நடைபெறுகின்றது? இதை நடத்துபவன் யார்? ஆனால் பதில் எங்களுக்கு கிடைத்து விட்டது. உள்நோக்கி போனால் இறுதியில் இறைவன் தான் என்று பதில் கிடைத்து விட்டது. அதை வைத்துக்கொண்டு நாங்கள் உலகியலில் சுற்றுகின்றோம். அங்குதான் பிழைவிடுகின்றோம். ஏனென்றால் பதில் தெரிந்து விட்டது தானே. எங்களையே நாங்கள் கேள்வி கேட்டால் ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் இதை சிந்திக்கின்றோமா? என்ன விடயத்தை செய்தாலும் சரி, உலகியலைத்தான் நான் இங்கு இப்போது கலைக்கின்றேன். வாழ்க்கை சாதனையே அல்ல. வாழ்க்கையில் ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் செய்யும் போது இது என்ன விடயம் என்று அதில் ஒரு கணம் நின்று சிந்திக்கின்றோமா? இது ஏன் இப்படி நடந்தது என்று கேட்கின்றோமா? இது எங்கிருந்து நடக்கின்றது என்று கேட்கின்றோமா? யார் இதை நடத்துகிறவன் என்று கேட்கின்றோமா? ஆனால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து இறைவன் தான் இவற்றையெல்லாம் செய்கின்றான் என்பதை கேட்டல் மூலம் அறிந்து விட்டோம். இப்ப இந்த அன்பர் கேட்ட கேள்வி எப்படி இதை சிந்திப்பது தெளிவதென்றால், உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விடயத்திலும் சைவ சித்தாந்த விடயத்தை பாருங்கள். உதாரணம், ஏதோ ஒரு செயலை செய்கின்றீர்கள். அந்த செயலை செய்ய முன் அல்லது செய்த பின் ரெண்டு நேரமும் இதை பார்க்கலாம். இந்த செயல் என்னத்தால் செய்யப்பட்டது? ஏன் செய்தேன்? இதில் ஏதாவது வினைகள் உண்டா? வினைகளை பற்றியெல்லாம் படித்து விட்டோம் ஓரளவு. இவற்றை அந்த முறையில் சிந்திக்கும் போது இறுதியில் இறைவன் தான் இவற்றை தான் செய்கின்றான் என்பது இறுதி நிலை. அதை தெரிந்து வைத்திருப்பதால் மாத்திரம் காணாது. ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் எடுத்து சிந்திக்கும் போது அடுத்த முறை இன்னொரு விடயம் வரும்போது அதிலிருந்து எப்படி தப்பலாம் என்று பார்க்க வேண்டும். அதுதான் எங்களுடைய சிந்தித்தல். அதை நடைமுறைப்படுத்தி விடயங்களிலிருந்து தப்பிப்பது தெளிதல். ஆகவே இது கேட்டல் முறையில் மாத்திரம் இல்லாமல் சிந்தித்தல் தெளிதல் எல்லாம் எங்களுடைய சாதனையில்தான் என்று, அந்த நிலையை நாங்கள் எட்டவில்லை என்று நீங்கள் இதை பற்றி சிந்திக்காதோ தெளியாமலோ இருந்தீர்கள் என்றால் கேட்டல் வீணாக போகாது. அது எல்லா பிறப்புக்கும் உங்களுடன் வந்து கொண்டிருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய நிகழ்காலத்தை தவற விட்டு கொண்டு போகின்றீர்கள். ஆகவே இன்றிலிருந்தாவது இந்த அன்பருடைய கேள்வியிலிருந்து எல்லோரும் நாங்கள் ஒரு முறை சிந்திப்போம். படித்தவற்றை ஒவ்வொரு நாளும் சிந்திப்போம். எதனுடன் சிந்திப்போம்? எங்களுடைய தனித்தனி வாழ்க்கை முறைகளில் வைத்து சிந்திப்போம். அந்த சிந்தித்தல் உங்களுக்கு தெளிதல் நிலையை கொடுத்தால் நீங்கள் வாழ்க்கையை, நாங்கள் வாழ்க்கையை வெல்லலாம். என்னையும் சேர்த்து சொல்கின்றேன். ஆகவே கேட்டலுடன் நின்றுவிட்டு சாதனையில் நாங்கள் அந்த நிலைக்கு இன்னும் வரவில்லையே என்றபடியாவது சிந்தித்து கனக தூரம் போக இயலாது. போனாலும் தெளிய முடியாது. ஏனென்றால் சாதனையில் நாங்கள் தெளியவில்லையே அருளாளர்கள் போல. பதிஞானம் கிடைக்காதே இப்போது, இன்னும் எத்தனை புறப்போ தெரியாது என்று அதை மூட்டை கட்டி வைத்துவிட்டு இருக்காமல் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விடயத்திலும் உற்று நோக்கினால், உள்நோக்கி போனால் சைவ சித்தாந்தத்தில் வெற்றி உண்டு என்று இந்த அன்பருக்குச் சொல்கின்றேன். அல்லது நீங்கள் நினைத்தபடியே இதில் அடுத்த நிலை என்னென்று தெரியாமல் இந்த சித்தாந்த வகுப்புகளில் இருந்துவிட்டு அடிப்படை கருத்து வகுப்பு சித்தாந்த வகுப்பு அல்ல, ஆனால் பாபாஜியின் கிரியா யோகத்துடன் இது எப்படி போகின்றது அதை மாத்திரம் அறிந்துவிட்டு சாதனையை மாத்திரம் செய்து கொண்டிருந்து நீங்கள் விரைவாக முன்னேற முடியாது. வாழ்க்கை மாற வேண்டும், அதன் பின் சாதனை மாறும், அதன் பின் பரிஞானம் மட்டும். இதுதான் பாபாஜியின் வழி என்று பாபாஜி தெய்வீய குரலில் இதையும் சூட்சுமமாக கொடுத்திருக்கின்றார் என்று இந்த அன்பருக்கு பதில் சொல்கின்றேன். இன்னும் ஒரு கேள்வி வந்திருக்கின்றது, அதற்கு முடிந்தால் விடை காணுவோம். அது என்னவென்றால், எழுதி வைத்தேன். இந்த விடயத்திற்கு ஒரு உபமானத்தையே எடுத்து பார்ப்போம். அது பேராசிரியர் சொன்ன ஒரு உபமானம். சைவ சித்தாந்தத்தில் ஒரு பூந்தோட்டத்திற்கு நாங்கள் ரெண்டு மூன்று பேர் செல்கின்றோம். அந்த பூந்தோட்டத்தை பார்க்கின்றோம். இது இலகுவாக எங்களுடைய நிலையை எங்களுக்கு விளக்கும். பூந்தோட்டத்தை பார்த்தவுடன் நான் சொல்கின்றேன், அதில் இருக்கும் ரோஜா பூ மிகவும் அழகாக இருக்கின்றது, விரிந்திருக்கின்றது, நல்லொரு சிவப்பு நிறம், எனக்கு பிடித்த நிறம், அழகாக இருக்கின்றது என்று. இன்னொருவர் சொல்கின்றார், இதில் விதம் விதமான பூக்கள் நிறங்கள் இருக்கின்றன, அது தனக்கு பிடித்து கொண்டது என்று. இன்னொருவர் சொல்கின்றார், இந்த பூக்களை சுற்றி வண்ணாத்தி பூச்சிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது, அது தனக்கு பிடித்திருக்கின்றது என்று. அத்துடன் நாங்கள் அந்த கார்டன் என்ற பூந்தோட்டத்தை விட்டு வெளியால் வருகின்றோம். அதுதான் எங்களுடைய நிலை. யாராவது, பேராசிரியர் சொல்கின்றார், யாராவது நாங்கள் சிந்தித்து பார்த்தோமா, இந்த பூந்தோட்டத்தை உருவாக்கினவன் யார், அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓ எப்படி இதை உருவாக்கி இருப்பான், கஷ்டத்தை விடுங்கள், எப்படி உருவாக்கி இருப்பான், அவனை பற்றி நாங்கள் சிந்திப்பதே இல்லை. இறுதி நிலையைத்தான் சிந்திக்கின்றோம். அதே போல்தான் எங்களுடைய உலகியல் வாழ்க்கை என்று வாழ்க்கை முறையில் பேராசிரியர் இந்த உதாரணத்தை கொடுத்தார். எங்களுக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் இறைவனால் தரப்பட்டிருக்கின்றது. அவற்றை எடுக்கின்றோம், அனுபவிக்கின்றோம், ஆனால் உள்நோக்கி போய் பார்ப்பதில்லை. இவையெல்லாம் யாரால் நடத்தப்படுகின்றது என்பது. இதுதான் இந்த பூந்தோட்ட உபமானம். அவர் இறைநிலைக்காக கொடுத்த உபமானத்தை இன்று இந்த அன்பரின் கேள்விக்கு அது உதவி புரியும் என்று நினைத்தேன் என்று காலையில். இதுதான் எங்களுடைய நிலை. கேட்டலில் மாத்திரம் நிற்றல் என்பதற்கும் இது பொருந்தும். அதை மேற்கொண்டு சிந்தித்தோ தெளிவதோ இல்லை. ஆகவே இந்த உபமானத்தை நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்களாக இருந்தால், நாங்கள் ஞாபகம் வைத்திருப்போமாக இருந்தால் எங்களுடைய நிலையை அறியலாம். இது இந்த கேள்விக்குரிய பதில். அடுத்த கேள்வியை நான் அடுத்த வகுப்பில் வைத்துக் கொள்கின்றேன். இன்று 30 நிமிடங்கள் வரை பேசிவிட்டேன். இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமா. இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம்
ஓம்
கிரியா
கிரியா
பாபாஜி நமோம்,
நமோ, ஓம் சிவாய நமோ, ஓம்
ஓம்
சிவாய
சிவாய நமோம்.
நமோ. இன்றைய சத்சங்கம் சைவ சித்தாந்த கேள்வி பதிலுக்குரிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் முக்கியமாக 4 கேள்விகளுக்கும் சுருக்கமாக பதில்கள் கிடைக்கப்பெற்றது. இருப்பினும் அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் உள்வாங்கி அதில் கூறப்பட்ட ஆழ்ந்த கருத்துக்களை திரும்பவும் சிந்தித்து அதனுடைய உண்மை நிலையை உணர வேண்டும். அதில் முதலாவதாக பதிஞானத்தை எவ்வாறு அடையலாம் என்ற கேள்விக்கும் சில சுருக்கமான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. கடவுளும் திருவருளும் ஒன்று. திருவருளிலிருந்து வந்தவர்தான் பாபாஜி எனவும், சற்குரு என்பவர் கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கின்றார் என்ற கருத்தும் தெளிவாக விளக்கப்பட்டது மாத்திரமல்ல, சாதனை மூலம் எங்கள் நிலையை உயர்த்த வேண்டும். எனவே திருவருளும் பாபாஜியும் ஒன்று என்ற நிலையை நாங்கள் உணர முடியும் என்பது முதலாவது கேள்விக்கு சுருக்கமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இரண்டாவது கேள்வி, கிரியா யோகத்தை முறையாக செய்ய முடியவில்லை, அது பற்றிய கேள்விக்கும், அன்பு தொண்டு சேவை செய்வதற்கு வயது தேவையில்லை. எனவே முடியுமான அளவு அன்பு தொண்டு செய்து அதன் மூலம் உண்மை நிலையை உணரும் போது அதற்குரிய பதிலை ஓரளவு நம்ம மனத்தில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக கிரியா யோகத்துக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் அடிப்படை கருத்துக்களை பற்றி அறிகின்றோம். அது பற்றிய கேள்வி, சைவ சித்தாந்தத்தில் நான் படிப்பதை முக்கியமாக எமது வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எவ்வாறு சைவ சித்தாந்த செயல்கள் செயல்படுகின்றது என்பதற்கு அதை நாங்கள் தெளிவாக அறிய வேண்டும். நாம் சிந்தித்தல் முறையில் சிந்தித்து தெளிவடையும் போது அதற்கு உரிய பதில்களை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றோம். இறுதியாக நான்காவது கேள்வியாக, பூந்தோட்டத்தை பார்க்கும் போது ஒவ்வொருவரும் அவரவர் நிலைக்கு ஏற்றபடி சிந்திக்கலாம். ஆனால் உண்மையில் பூந்தோட்டத்தை உருவாக்கியவர் பரம்பொருள் என்பதை உணரும் நிலைக்கு வரும்போது அதன் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம.
நன்றி நன்றி ரவிணையா, நீங்கள் மிகவும் இந்த உடல் சுயநலமற்ற நிலையில் இதை தொகுத்திருக்கின்றீர்கள். மிகவும் நன்றி. பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் ஓம் சிவாய நமோ. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமஹ.
வழக்கம் போல் சங்கம் சைவ சித்தாந்த கருத்துக்களும் சைவ சித்தாந்தனுடைய உள்கருத்துக்களும் கிரியா யோகத்தினுடைய உள்கருத்துக்களும் நடைமுறையில நமக்கு உள்ள சந்தேக முக்கியங்களும் நிறைந்த ஒரு சந்தர்ப்பமாக நான் கேட்ட வகையில் அமைந்தது. சிறப்பா நன்றி பாபாஜி. சில அன்பர்கள் கேட்ட கேள்வி, ஒரு 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 விஷயம் எனக்கு புறப்பட்டது. இந்த வயசு மூப்பு ஆயிடுச்சு எனக்கு. இந்த கிரியா யோகம் இவ்வளவு நாள் நான் செஞ்சோம் சைவ சித்தாந்த தெரியாதனால கொஞ்சம் நான் உடல் ரீதியா நான் வந்து தவற விட்டேன். இது உண்மை. இது அவர் மட்டும் இல்லை, இங்க உள்ள என்னுடைய சக சாதகர் யோகியாருடைய சாதகர் அத்தனை பேர் கேட்ட கேள்வி என்ன இந்த வார்த்தையை நீங்க சொன்னதுனால நான் இந்த வார்த்தையை சொல்றேன். என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், என்னையும் அதுல சேர்த்துதான் சொல்றேன். இந்த சைவ சித்தாந்தம் நமக்கு முன்னாடியே இந்த கருத்து கிடைச்சிருந்தால் அது நம்மளுடைய வினைப்பயன். இதுல குறையெல்லாம் கிடையாது, அது நம்மளுடைய வினைப்பயன். அந்த நேரம் அது கிடைச்சிருந்தால் அது நமக்கு விளங்கியிருக்காது. இந்த நேரம் நமக்கு கிடைக்குதுன்னா அது விளங்கப்படக்கூடிய கால நேரத்தை பாபாஜி ஈட்டி கொடுத்துருக்காரு, அதை ஊட்டி விடுறாரு நமக்கு, அவ்வளவுதான். இதுல வந்து குறைய நிறையெல்லாம் கிடையாது. இந்த கேள்வியை என்கிட்ட சாதகர் அத்தனை பேர் என்ன கேட்டாங்க, நமக்கு ஏன் முன்னாடி கிடைக்காத போச்சு? அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கலக்கும், முடியவே முடியாது. அவருக்குள்ள எவ்வளவு பேர் அந்த வகையில இந்த சைவ சித்தாந்தனுடைய கருத்து என்னன்னா, நீங்க சாதனா எல்லாமே பண்ணலாம், அதுல எந்த ஒரு குறையும் இல்லை. அந்த சாதனாவை சிறப்பானது, அதை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வாழ்க்கையை நீங்க ஒழுங்குபடுத்தாதான் அந்த சாதனாவுடைய வெற்றியை நீங்க அடைய முடியும். அதத்தான் ஒரு பேராசிரியர் எனக்கு சொன்னார், இந்த கிரியா யோகத்தை வச்சு எனக்கு சொன்னார். ஓட்டப்பானையில தண்ணி ஊற்றுற மாதிரி சாப்பாட்டை எழுத்தாப்புல வச்சுட்டு பசி தீருமானா அது நடக்காத விஷயம். சாப்பாடு எழுத்தாப்புல இருந்தாலும் சாப்பிட்டாதான் உங்களுக்கு பசி தீரும். அந்த வகையில அந்த கிரியா யோகத்துக்கு இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து, அந்த ஒழுக்க முறை, நம்ம வந்து இந்த கிரியா யோகம் பண்றது வந்து எந்த அளவுக்கு அது ப்ரொடெக்ட் பண்ணுது, நமக்கு நம்மள செயலாக்கம் பண்ணுது, புத்தி மனம் புத்தி சித்தெல்லாம் எப்படி எல்லாம் வேலை செய்யுது என்ற விஷயம் தெரியக்குள்ள அறிஞ்சு நீங்க உணர்ந்து செய்யக்குள்ள அது அபரிதமான ஒரு 10%ன்றது 90%ல போய் நிற்கும். இந்த கிரியா யோக பயிற்சியுடைய பலன் வந்து 90%ல போய் இருக்கும்ன்றதுல சந்தேகமே கிடையாது. இதை நீங்க இந்த சத்சங்கம் மூலியமா நான் உறுதிபட சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன். இந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள் வந்து அவ்வளோ பெரிய சிறப்பான கருத்துக்கள். இதுக்கு ஒரு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அருணகிரிநாதர் வந்து திருப்புகல்ல ஒரு பாடல்ல பாடுறாரு, ஞானம் பெற்று முருகன் கேட்கிறாரு, அவனாகி எனக்கு தவம் புரிய அருள் செய்வாயாகன்னு கேட்கிறாரு. ஞானம் பெற்ற பிறகு அது அரணாகி அந்த தியானம் சித்திக்க அருள் புரிவாயாகன்னு முருகன் கேட்கிறாரு. இது எப்படி அந்த கருத்து அவருடைய வாயில இருந்து வந்தது? நீங்க வந்து அதை ஆராய்ச்சி பண்ணீங்க. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. மிகவும் அருமை கத்தியன் ஐயா, பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் அதை அடுத்த நிலைக்கு ஒவ்வொரு முறையும் கொண்டு செல்வது போல் இதையும் கொண்டு சென்றிருக்கின்றீர்கள். அத்துடன் ஒரு கேள்வியையும் வைத்திருக்கின்றீர்கள் சிந்திப்பதற்கு. சாதகர்களுக்கு மிகவும் அருமை. அதுதான் இன்று வந்த கேள்விகள் முழுக்க சிந்திக்க வேண்டிய கேள்விகள். அது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையையும் சாதனையையும் மெருகூட்டும். அது பாபாஜியின் அருளினால் இன்று நடைபெற்றிருக்கின்றது. பழமை போலவே நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்.